नमः पार्वतीपतये नर महादेव चित्रम्बरम् गोलियान तिरुमेनि उमिळ्दानमिगमेव कलियार वरुमाणि कडलनाळुम் மறவாமல் அழியாலும் மனதுவும் அழியார்கள் குணமான வெளியாகும் அழியாய வணிகூட நினையாவே இருதய நாப்பன் அஞ்சல் திருவிழி கொலை செய்யாமை அருள் புரிய அடக்கம் பரிதம வாய்மை அன்பு அறிவு என்மலர் கொண்டு ஒருமையோட சித்திரகம் நெடியர் கொலிதிக்க செய்த திருமதூர் செய்வர் குருவாம் திருமச்சுவாயால் போற்றி கரணி பொழுது திருமூத்திரோ திருநீற்றுதலும் கண்டாய வசப்படுத்த கணிந்து வாயழகும் பெருமிதர் திருவோடு பதிவு திருப்பூர்த்தே விஞ்ஞான மனத்தார்கள் பிரியாத மனமும் மறைநகரங்களால் ஞானமே வடிவாம் வளர்ந்து சிவஞான மாமணி மனத்தால் ஒரு பொழுது நீங்கள் எமது உலகத்தில் சிரத்தில் ஓதி நாவில் என்று உண்மைத்தே உரைப்பாம் நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. மெய்யன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஒரு சைவ சித்தாந்தத்திலே உள்ள தலையாய சாத்திரமாகிய மெய்கண்டதேவனானார் அருள் செய்த சிவஞான போதத்தில் சரியாக செம்பாதி என்று சொல்ல வேண்டும் போது அதிகாரம் என்ற அந்த பகுதியினை நாம் நிறைவு செய்துவிட்டு இப்போது உண்மை அதிகாரத்தை தொடங்கக்கூடிய ஒரு நிலையிலே இருந்து வருகின்றோம். ஏற்கனவே சொன்னது போல சிவஞான போதத்தில் அதிகாரம், இயல், சூத்திரம் என்ற மூன்றும் உள்ளது. ஐயா அவர்கள் அடியனுக்கு அருமையாக விளக்கம் கொடுத்தார்கள். தொல்காப்பியர் சொன்ன மூன்று படக்கிய பிண்டம் என்பது இதுதான். அதிகாரம், இயல், சூத்திரம் மூன்றும் இருந்தால் அது மூன்று ஒரு படக்கிய பிண்டம் என்று சொன்னார்கள். அவர் செயலியில் சொல்வார் அல்லவா, அவர் நூற்பா சொல்வார். ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானும், சூத்திரம்னா அதுல ஒரு மையக்கருத்து தான் இருக்கும். சில்வகை எழுத்தில் பல்வகை பொருளையும் சொல்லும்போது என்னன்னா அந்த ஒரு மையக்கருத்திற்கு இயைபு பற்றி பல்வேறு கருத்துக்களும் இயந்து வரும். பாச உண்மை, பாச நிச்சயம் தான் இரண்டாம் சூத்திரத்தின் மையக்கருத்து. இயைபு பற்றி அத்வித சம்பந்தம், தாதான்மிய சம்பந்தம், உயிர்களை ஐந்தொழில் படுத்துகின்ற அந்த முதல்வனுடைய பொது இயல்பு எல்லாம் இயைபு பற்றி வந்து சேர்ந்தன. அதுபோல ஆனால் அதனுடைய மையக்கருத்து ஒன்றுதான், ஒரு பொருள் முதலிய சூத்திரத்தானம் என்று. இயல் இயல்கெல்லாம் ஒற்றுமையுடைய ஒரு தன்மையை பற்றியிருக்கும். ஒரு இயலிலே மூணு சூத்திரங்கள் இருக்கின்றன. பிரமாண இயல்ல மூன்றும் ஒற்றுமையுடையவை. என்ன பொருள் நிச்சயம் செய்பவை. இலக்கண இயல்ல உள்ள நாலு, அஞ்சு, ஆறு அந்த மூன்று சூத்திரங்களும் ஒற்றுமையுடையவை. என்ன அந்த நிச்சயம் செய்யப்பட்ட பொருள்களுக்கு இலக்கணம் கூறுபவை. அது மாதிரி வரக்கூடிய இயலையும் ஒற்றுமை இருக்கும் நாம தெரிஞ்சுக்கலாம். இனமொழி கிடந்த ஓத்தி நானும், ஓத்தி என்பது இயல்தான் என்பதை ஐயா அவர்கள் விளக்கினார்கள். பொதுமொழி கிடந்த படலத்தானும் என்று அடுத்தார சொல்வார். இப்ப படலம் அதிகாரம் அதுலதான் நம்ம இருக்கோம். இன்னொரு அதிகாரத்தை தொடங்கக்கூடிய நிலையில இருக்கின்றோம். அப்ப என்ன ஒரு பொதுத்தன்மை அப்படின்னா, முதல் மூன்று சூத்திரங்கள் அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மையக்கருத்து வைத்திருந்தாலும் அவை மூன்றிற்கும் ஒரு ஒற்றுமை உண்டுன்னு பார்த்தோம். என்னன்னா பொருள் நிச்சயம் செய்பவை. அடுத்த மூன்று சூத்திரங்கள் அவையும் ஒவ்வொரு மையக்கருத்தை வைத்திருந்தாலும் ஒரு ஒத்த தன்மை உண்டு. என்ன அந்த நிச்சயம் செய்யப்பட்ட பொருள்களுக்கு இலக்கணம் கூறுபவை. இன்னும் இப்போ இந்த ஆறு சூத்திரங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. ஆறு சூத்திரங்களும் பொது என்கின்ற தலைப்பின் கீழ் இருக்கின்றது. பொது என்பது இங்கே பெத்த நிலை உமாவசம் சொல்வார். பொது உண்மை என கருதி யானும் அறுத்துமிக வளைய உரைப்பன் வளர் விருத்தம் நூறும் ஆசில் சிவப்பிரகாசம் ஆகுமன்றே என்று உமாவசிவம் சொல்வார். அதே உமாவசிவம் முடிக்கும் போது சொல்வார், பொது உண்மைன்னு சொல்ல போவேன் அப்படின்னு தொடங்கிக்கிட்டு முடிக்கும் போது சொல்வார் கடைசியில, பெத்த முத்திகள் மதித்தாம் அன்றே. நான் என்ன சொல்ல போறேன் தெரியுமா, பொதுவும் உண்மையும் சொல்ல போகின்றேன் தொடங்கினாரு. முடிக்கும் போது நான் என்ன சொல்லி முடிச்சேன் தெரியுமா, பெத்தமும் முத்தியும் சொல்லி முடிச்சேன். என்ன அப்ப சுஞான சுவாமி அப்படி ரெண்டாய் அப்படி தொடர்பட்டுதா பார்த்துக் கொள்ளுங்கள். ஆக அந்த பெத்த நிலையை பற்றி பேசக்கூடிய ஒரு ஒற்றுமை, அந்த ஒரு பொதுத்தன்மை ஆறு சூத்திரங்களுக்குமே இருக்கின்றது. பொதுமொழி கிளந்த படலத்தானும் அந்த மாதிரி வைத்திருக்கின்றார். இப்போது இந்த ஏழாம் சூத்திரம் தொடங்கி பனிரெண்டாம் சூத்திரம் வரைக்கும் கடைசி சூத்திரம் அதுதான். அது வரைக்கும் உண்மை அதிகாரம். இதன் வேறு பெயர்கள் என்ன, சிறப்பு அதிகாரம் சொல்லலாம். உண்மை இயல்பு, உண்மை இயல்பு என்று நாம் பேசி வருகின்றோம். அதற்கு வேறு பெயர்களில் என்ன அப்படின்னா ஸ்வரூப இயல்பு, ஸ்வரூப இலக்கணம் அப்படின்னு சொன்னாலும், உண்மை இலக்கணம் அப்படின்னு சொன்னாலும், சிறப்பு இலக்கணம் அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுதான். எல்லாம் வேறு வேறு பெயர்கள். ஆனால் சித்தாந்தத்திலே என்ன பொருளில் இந்த சொற்கள் வழங்கப்படுகின்றன என்பதுதான் முக்கியம். தொடங்கும் போதே சொல்லிட்டேனா பொது என்ன உண்மைன்னா என்னன்னு அறிமுகப்படுத்தும் போது சொல்லிடுறேன். நூலை அறிமுகப்படுத்தும் போது மீளவும் சொல்கின்றேன். பொது இயல்பு என்பது ஒரு பொருளுக்கு, பொது இயல்பு என்பது பெரிதோர் பொருளை சேர்ந்ததினால் அந்த பொருளுக்கு ஏற்படும் இயல்பு. ஆன்மாக்களோடும் உலகத்தோடும் சிவபெருமானை ஏய்த்து வைத்து நீங்கள் பார்க்கும் பொழுது அவனை நீங்கள் என்ன எப்படி பார்க்கின்றீர்கள்? அவன் இந்த உலகத்திற்கு தலைவன், இந்த உலகம் அவனுடைய உடைமை, பாசம் அவனுடைய உடைமை, இந்த பசுக்களுக்கெல்லாம் அவன் தலைவன், இந்த பசுக்கள் எல்லாம் அவன் அடிமை என்ற பொருளிலே அந்த சிவபெருமானை பதி என்று சொல்கின்றோம். பதி என்றால் பசுபாசங்களை அடிமையாகவும் உடைமையாகவும் கொண்டவன் என்று பொருள் தருகின்றது அல்லவா? அதான் பதி. ஆனால் அவனுடைய அவனுக்கே உரிய தன்மை என்ன? இந்த பசுபாசங்களை எல்லாம் மறந்துவிட்டு அவனை பார்த்தோம் என்றால் அதான் ஆறாம் சூத்திரத்தில் பார்த்தோம், சிவசத்து என்பது அதான் சொரூப நிலை, அதான் சிறப்பியல்பு, அவனுக்குரிய உண்மைத்தன்மை. இப்போது நாம் ஏழாம் சூத்திரத்தை தொடங்க வேண்டிய நிலையிலே இருக்கின்றோம். யாவையின் ஜூனியம் சத்ததிராகலின் என்று ஏழாம் சூத்திரத்தை தொடங்க வேண்டிய நிலையில் இருக்கின்றோம். ஆறு சூத்திரங்கள் முடித்திருக்கின்றோம். இப்ப நான் ஏழாம் சூத்திரத்தை அப்படியே சூத்திரத்தை அப்படியே எடுத்தபடியே தொடங்கணும்னா இதுவரை பார்த்த யாவையும் சூன்யமாக கூடும். என்ன பார்த்தோம், என்ன எது தெரியாம பொதுதிகாரம் பார்த்தா அந்த பொதுதிகாரத்தை அப்படியே மறந்துவிட்டு உண்மைதிகாரத்துக்கு வந்துவிடக்கூடாது. ஆகவே ஒரு முறை சுருக்கமாக அதை தொகுத்து சொல்லிவிடலாம் என்று கருதுகின்றேன். தொகுத்து சொல்வது சிரமம் தான், ஏதாவது முக்கியமான கருத்துக்கள் விட்டுவிடக்கூடாது. இருந்தாலும் முடிந்தவரை தொகுத்து சொல்கின்றேன். நான் ஒரு சொல்லும் போது சொல்லாத கருத்து உங்களுக்கு ஞாபகத்தில் வந்துடும், அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. முதல் சூத்திரத்திலே முப்பொருள்களில் பதிப்பொருள் உண்டு என்று நிச்சயம் செய்தார். பதிப்பொருள் உண்டு என்றால் காட்சி அளவைக்கு எய்தாது. எப்படி நிச்சயம் செய்வது? அனுமான பிரமாணம் கொண்டுதான். பசுபாசங்களும் காட்சி அளவைக்கு எய்த மாட்டா, அனுமான பிரமாணம் கொண்டுதான் நிச்சயம் செய்கின்றார். என்ன என்றால், காணப்படும் உலகம் அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் அவைவ பகுப்பு உடமையாலும் பலவேறு வகைத்தாய் சடமாயிருத்தலினாலும் சுட்டி அறியப்படுதலினாலும், சுட்டி அறிதல் என்றால் என்ன விளக்கம்? யாதானும் ஒரு காலத்தில் ஓரிடத்தில் ஒரு கருவியின் துணை கொண்டு ஒரு விடயத்தை அறிதல் முதலே சொல்லியிருக்கோம், அதான் சுட்டி அறிதல். காணப்படும் உலகம் இப்படி சுட்டி அறியப்படுகின்றது. ஆகவே காணப்படும் உலகம், இப்ப நீங்க ஆறாம் சூத்திரத்தை கேட்டு இருக்கீங்க, காணப்படும் உலகம்னு சொன்னாலே அது அசத்து அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கிடுவீங்க, உணர்வு அசத்து. அங்க வந்து அதை விளக்கமா சொன்னார், காணப்படும் உலகம் அவைவ பகுப்புடமையானும் பலவேறு வகைத்தாய் சடமாயிருத்தலினாலும் சுட்டி அறியப்படுதலினாலும் தோன்றி இருந்து அழியக்கூடிய காரிய பொருள். இதை நிலைநாட்டிட்டாலே பதிவுண்மை நிலைநாட்டுவதில் எந்த சிக்கலும் இல்லை. உலகம் காரிய பொருள் ஆகையினாலே அதற்கு ஒரு நிமித்த காரணம் அவசியம் வேண்டப்படும். புகை உள்ளதனாலே நெருப்பு உள்ளது, நெருப்பு இல்லாவிட்டால் புகை தோன்றாது என்ற உடன்பாட்டாலும் எதிர்மறையாலும் சொல்வது போல அன்வய வாக்கியம் எதிரேக வாக்கியம் சொல்வார்கள் வடமொழியில். அந்த உடன்பாட்டாலும் எதிர்மறையாலும் சொல்வது போல காரியமாகிய பிரபஞ்சம் காணப்படுவதனாலே இதற்கு ஒரு நிமித்த காரணம் இருந்தாக வேண்டும். நிமித்த காரணம் இல்லாத போது காரியம் தோன்றாது என்று பார்த்தோம். அந்த நிமித்த காரணம் அவன் தோற்றுவிக்கின்றான் இந்த உலகத்தை. அது காரியமாக தோன்றுவதற்கு முன்பே தன் முதல் காரணத்தில் சூக்குநிலையில் உடைந்த உள்பொருள். இந்த உலகம் எல்லாம் ஒடுங்குகின்ற சமயத்திலே அந்த முதல் காரணத்தில் ஒடுங்கும். ஆனால் முதல் காரணத்திற்கும் ஆதாரமாக சிவபெருமான் இருப்பதனாலே சிவபெருமானிடம் ஒடுங்கும் என்று சொல்லப்படுகின்றது. சேற்றில் முளைத்த செந்தாமரை என்றார் போல. மீளவும் அந்த உலகத்தை தோற்றுவிப்பான். உயிர்களை பற்றியுள்ள சகசமலம் நீங்காமையினாலே அது நீங்கும் பொருட்டு மீளவும் தோற்றுவிப்பான். ஆகையினாலே அடித்தல் தொழிலை செய்கின்ற கடவுளே உலகிற்கு முதற் கடவுள். ஏனையோர் முதற் கடவுளர் அல்லர், கடவுள் என்ற நிலையில் வைத்து வழிபடுவதற்குரியர் அல்லர், அவரவர் நிலையில் வைத்து வழிபடலாம். அந்த அடித்தல் கடவுளை செய்யக்கூடிய சிவபெருமானே முதற் கடவுள் என்று சொன்னார். அப்படினா ஏனையோர்லாம் யாருன்னா உயிர்கள் தான். இரண்டாவது பொருள் இருக்க பசு அந்த வர்க்கத்தில் சேர்ந்து விடுவார்கள். அந்த உயிர்களோடு முதற்கடவுள் என்று கூறப்பட்ட அந்த சங்கார கடவுள் கலப்பினால் உயிர் உடல் போல ஒன்றாகவும், பொருள் தன்மையால் கண்ணும் சூரியனும் போல வேறாகவும், செலுத்தும் தன்மையால் கண்ணொழியும் ஆன்மபோதமும் போல உடனாகவும் இருந்து தன்னுடைய சிற்சக்தியாக ஆணையை கொண்டு அவ்வுயிர்கள் செய்த வினைகளுக்கு ஏற்ற பலன்களை ஊட்டுகின்றான். அப்படி ஆணையால் செலுத்தப்படும் இருவினைகளுக்கு ஏற்ப அவ்வுயிர்கள் இரத்தல் பிறத்தல்களை புரியும் வண்ணம் தன் ஆணையின் என்றும் என்னாலும் நீக்கமின்றி விளங்குவான். இது இரண்டாம் சூத்திரம். இதிலே இருவினை என்பதனாலே அதற்கு பற்றுக்கோடாக மாயை உண்மையும் பெறப்பட்டது, ஆக பாச உண்மை பெறப்பட்டது. இனி ஏய்வு பற்றி, இப்படி ஆணையில் நீக்கமின்றி விளங்கிக் கொண்டு ஐந்தொழில் புரிதல் முதல்வனுக்கு பொதுவியல்பு என்று பொதுவியல்பும் ஏய்வு பற்றி பெறப்பட்டது. இனி மூன்றாம் சூத்திரத்திலே பசு நிச்சயம் செய்தார். ஆன்மா இலது என்று அறிந்து கொள்கின்ற பொருள் ஆன்மா. இறைவன் உயிர்களோடு கலப்பினால் ஒன்றாகவும், பொருள் தன்மையால் வேறாகவும், செலுத்தும் தன்மையால் உடனாகவும் என்று நாம் சொல்கின்றோம். இப்படி சொல்லும் போது நாம் இன்மை பொருளோ மறுதலை பொருளோ கொடுப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு வகையில் பார்த்தால் ஒன்று, கலப்பினால் பார்த்தால் ஒன்று, பொருள் தன்மையால் பார்த்தால் வேறு. எனவே ஐயா அவர்கள் என்று அருமையாக சொன்னது போல ஒன்றாதற்கும் இரண்டாதற்கும் பொதுவாயதோர் தன்மை என்று சொன்னார்கள். ஒரு கோணத்தில் பார்த்தால் ஒன்று, கலப்பு பற்றி பார்த்தால் பிரிக்க பிரித்து அறிய முடியவில்லை உயிரையும் சிவத்தையும். பொருள் தன்மையால் பார்த்தால் வேறு வேறுதான். ஆகையினாலே இரண்டு அல்ல என்று சொல்லும்படி, இரண்டு பொருள்களாக இருந்தும் குதிரையை போல சில ஒத்த தன்மைகள் கொண்டிருந்தும் குதிரை அல்ல அனசுபம். அதுபோல இரண்டு பொருள்கள் என்று சொல்வது மாதிரியாக இது பொருளால் இரண்டாக இருந்தும் இரண்டு அல்ல என்று சொல்லும்படி ஒன்றாக கலந்து பிரிப்பின்றி விளங்குகின்றது. இந்த பிரிப்பின்றி விளங்குவதனாலதான் அத்துவிதம் பெயரே ஏற்பட்டது. அதான் உடம்போடு புணர்த்துவதனால சொல்வார், பிரிவரும் அத்துவிதமாகும் என்று சொல்வார். ஐயாவர்கள் கேட்டது அவசியம், ஏன்னா அத்துவிதம் வந்து திருப்பி திருப்பி கேட்டாதான் அது வந்து அத்துவிதம் வந்து நம்ம அந்த அத்துவிதத்தோட நாம அத்துவிதமா ஏந்திரணும், அப்பந்தான் அது வந்து நினைவுல இருக்கும். அவர்கள் கேட்டது ஒரு வகை நல்லதுதான், இதான் சொன்ன ஏதாவது ஒன்னு விளக்கும் போது விட்டு விடும் சொன்னேன், அவர்கள் உங்களுக்கு ஞாபகம் வந்து சொன்னா ஐயா அவர்களுக்கு ஞாபகம் வந்து விட்டது. ஆன்மா இல்லை என்று சொல்வதனாலே ஆன்மா இல்லை என்று அறிந்து கொண்ட அறிவு ஒன்று இருக்க வேண்டும், அந்த அறிவு தான் ஆன்மா, அந்த அறிவும் உடலில் தானே நிகழ்கின்றது, எனவே உடலே ஆன்மா என்று கொள்வோம்னா இவ்வுடலானது எனது உடல் என்று பெரிதின் கிழமையால் ஓதப்படுகின்றது. அது மட்டுமா, சமம் என்ற நிலையினை எய்தும் பொழுது இவ்வுடலுக்கு எந்த உணர்ச்சியும் இருப்பதில்லை, எந்த அறிவும் இருப்பதில்லை. ஆகையினாலே இந்த அறிவை குணமாக உடைய பொருள் வேறு, அதுவே ஆன்மா, அது உடலின் வேறானது. உடலுக்கு அறிவில்லை என்றாலும் உடலில் தங்கியுள்ள ஐம்பொறிகள் தானே அறிகின்றன, ஆகையினாலே ஐம்பொறிகளே ஆன்மா என கொண்டால் என்ன என்றால் அதுவும் பொருந்தாது. ஐம்பொறிகளே ஆன்மா என்றால் ஒரு பொறி அறிந்த விடயத்தை இன்னொரு பொறி அறியாது, ஆனால் ஐந்து பொறிகளையும் கொண்டு ஐந்து விடயங்களையும் அறிவது எதுவோ அதுவே ஆன்மா, அது ஐம்பொறிகளுக்கு வேறானது. இனி சூக்ம உடல் ஆன்மா என்பதும் பொருந்தாது, அது கனவிலே அறிந்தாலும் நனவிலே வரும்போது மறந்து அறிகின்றது. ஆகையினாலே சூக்ம உடலுக்கு வேறானது ஆன்மா. அடுத்தால் போல் பிராணவாயு ஆன்மா என்பதும் பொருந்தாது, ஏனென்றால் உறக்கத்திலும் பேருறக்கத்திலும் பிராணவாயு தொழிற்பட்டாலும் ஏனைய கருவிகள் தத்தம் தொழில் இன்றி ஓய்ந்து கிடக்கின்றன. பிராணவாயுவே அறிந்திடும் முதலாக இருக்குமானால் மற்றைய கருவிகள் தொழிற்பட வேண்டும், ஆனால் அவை தொழிற்படவில்லை, எனவே பிராணவாயு ஆன்மா அல்ல. இனி பிரம்மமும் ஆன்மா ஆகாது, ஆன்மாவை உணர்த்த உணர்வது பிரம்மம் தானே உணர்வது, எனவே பிரம்மம் வேறு ஆன்மா வேறு. இனி சூழ உடல் அப்போ ஐம்பொறிகள் சூக்கம் உடல் பிராணவாயு இவையெல்லாம் சேர்ந்த சமூகமும் ஆன்மாகாது. இவையெல்லாம் சேர்ந்த சமூகம் மாயையிலிருந்து தோன்றிய கருவியாகிய உடல், மாயா இயந்திர தனு. அந்த மாயா இயந்திர தனிவிற்குள்ளே அந்த தனிவிற்கு வேறான பொருளாக ஆன்மா உள்ளது என்று சொல்லி ஆன்மா உண்மையை தெளிவாக்கினார். இந்த ஆன்மாவானது அந்த கரணங்களாகிய மனம் புத்தி அகங்காரம் சித்தம் இந்த நான்கனுள் ஒன்று அன்று, ஆயினும் இந்த நான்கோடும் சேர்ந்தது. ஏனென்றால் இது அறிவுடைய பொருளாக இருந்தாலும் ஆணவ மலத்தினாலே மறைக்கப்பட்டு அறிவு தடைப்பட்டு கிடப்பதனாலே இதனுடைய அறிவு படிப்படியாக விளங்கக்கூடிய ஒரு தன்மையில் இருப்பதனாலே இது இந்த அந்தக்கரணங்களோடு இந்த ஆன்மாவை முதல்வன் சேர்த்து வைத்தான். இந்த அந்தக்கரணங்களோடு கூடி நின்று இந்த ஆன்மாவானது நனவு கனவு உறக்கம் பேருறக்கம் உயிர்ப்படங்கள் என்ற ஐந்து அவத்தைகளை எழுதுகின்றது என்று இவ்வாறு ஆன்மாவிற்கு பொது இலக்கணம் கூறினார். அப்படியானால் ஆன்மாவும் அந்தக்கரணங்களும் கூடிய அறிந்து கொள்ளட்டுமே, அந்த இடத்தில் ஏன் திருவருள் அறிவிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது, ஆன்மா அந்தக்கரணங்களோடும் பொறிகளோடும் கூடினாலும் அந்த பொறிகளும் கரணங்களும் எந்த அறிவும் இல்லாத சடப்பொருள்கள், ஆன்மாவோ உணர்த்தினால் மட்டுமே உணரக்கூடிய பொருள், எனவே ஆன்மாவாக அறிந்து அந்த பொறிகளோடும் கரணங்களோடும் கூடுதல் இயலாது, எனவே அந்த ஆன்மாவை கூட்டுவித்த பிறகு ஆன்மா அறிந்து கொள்ளாதா என்றால் அப்போதும் அறியாது, உணர்த்தினால் மட்டுமே உணரும். கருவிகளுக்கு ஆன்மாவிற்கு உணர்த்தக்கூடிய தகுதி கருவிகளுக்கு கிடையாது, காட்டாக இருந்து விளக்கக்கூடிய தகுதிதான் இருக்கின்றது கண்ணாடி போல என்று பார்த்தோம். ஆகையினாலே அவ்விடத்தும் முதல்வனது உபகாரம் வேண்டப்படும் என்று ஐந்தாம் தூத்திரத்திலே சொன்னார். அப்படி முதல்வனுடைய அருள் கூட இருந்தே உணர்த்துகின்றது என்றால் அந்த அருளை ஆன்மாக்கள் அறிய வேண்டும் என்றால் அறிய முடியவில்லை. அது எப்படி எதை போல என்றால் பொறிகள் கரணங்கள் எல்லாம் ஆன்மாவினாலே செலுத்தப்பட்டு தத்தம் விடயங்களை அறிந்தாலும் அவை தம்மையும் பொறிகள் என்று அறியா, தம்மை செலுத்துவது ஆன்மா என்று ஆன்மாவையும் அறியா. அதுபோல ஆன்மாக்கள் எல்லாம் திருவருளாலே செலுத்தப்பட்டு செயல்புரிந்து பலன்களை அனுபவித்தாலும் தம்மை ஆன்மாக்கள் என்றும் அறியா, தம்மை செலுத்துவது திருவருள் என்றும் அறியா. ஆனால் திருவருளோ ஆன்மாக்களை செலுத்துவதனாலே ஆன்மாக்களுக்கு வரக்கூடிய இன்ப துன்பங்களை அந்த திருவருள் அனுபவியாது. ஏனென்றால் எதிலும் தோய்வின்றி சங்கற்ப மாத்திரையினாலே ஆன்மாக்களை திருவருள் செலுத்துகின்றது. எதை போல என்றால் இரும்பின் சன்னதியிலே அந்த இரும்பானது காந்தத்தை தொழிற்படுத்துவது போல, இரும்பு தன் காந்தமானது இரும்பை தொழிற்படுத்துவது போல, காந்தம் தன்னுடைய நிலையிலே எந்த வேறுபாடும் இல்லாமல் இருந்த வண்ணம் இருந்து கொண்டே அந்த இரும்பை ஈர்க்கின்றது, இரும்பின் மீது தன் விசையை செலுத்துகின்றது. அந்த காந்தத்தை போல இந்த முதல்வனுடைய திருவருளும் எந்த விகாரமும் இல்லாமல் இருக்கின்றது. அந்த இரும்பானது தொழிற்படுவது போல ஆன்மாக்கள் எல்லாம் முதல்வனுடைய சன்னதியிலே தொழிற்படுகின்றன என்று விளக்கினார். ஆனாலும் ஆன்மா செய்தவனைக்கு ஆன்மாவே பொறுப்பு, திருவருள் செலுத்தியது என்பதனாலே திருவருள் பொறுப்பு என்று சொல்லக்கூடாதுன்னு பார்த்தோம். ஏனென்றால் ஆன்மாவின் இச்சை எப்படி இருக்கின்றதோ அதன் இச்சை வழி அதனை விட்டு அந்த இச்சை வழி சென்றதனாலே அதற்கு ஒரு என்ன விளைவு ஏற்படுத்த வேண்டுமோ அந்த விளைவை ஏற்படுத்தி அதற்கு பாடம் புகட்டுகின்றான். இந்த வழியில் நடந்தால்தான் ஆன்மாவுக்கு உணவு நல்லது, வேறு வழி நடந்தால் கெட்டது என்பதை அனுபவித்துதான் ஆன்மா தெரிந்து கொள்ள வேண்டும். வினை அனுபவம் தான் ஆணவமல சக்தியை கெடுக்கும். ஆகையினாலே ஆன்மா இச்சைப்பட்ட வழி விடுக்கின்றான். குணவழி நடவார் குணவழி நடந்து குணத்தினை திருப்புவார் போல என்று அருமையாக உலகுடைய நாயனார் கலிநடையே சொல்கின்றது. அதாவது முறையான குண வழி நடக்காதவர்களை அவர்கள் குணம் எப்படி இருக்கின்றதோ அதன் வழியே நடக்கவிட்டு அதனுடைய தீய விளைவுகளை அனுபவிக்க வைத்து பிறகு ஒரு நேர்மை நல்ல குண வழியிலே அவர்களை நடத்துவது, அப்படி செய்கின்றது திருவருள். எனவே ஆன்மாக்கள் செய்த வினைகளுக்கெல்லாம் திருவருள் பொறுப்பு கிடையாது. நல்வினைக்கு திருவருள் பொறுப்பு அப்படி இருக்கட்டுமே, எனக்கு ஒண்ணும் வேண்டாயா, எல்லாம் திருவருள் தான், நான் என்ன செஞ்சேன் அப்ப சொல்ல மாட்டான். ஏதாவது துன்பம் வரும்போது எல்லாம் எனக்கே வருது, எல்லாம் அதுதான் செலுத்தது, எல்லாம் அவன் செய்யறதானு அப்ப நமக்கு வேண்டிய இடத்துல பேசிக்கிட்டோம். அதான் அன்றாங்கால் நல்லதா காண்பவன் அன்றாங்கால் அல்லற்படுவது எவன் என்று வள்ளுவர் கூறினார். ஆகையினாலே எல்லாம் திருவருள் நினைப்பவனுக்கு துன்பத்தை மட்டும் அனுபவிக்க மாட்டான், இல்ல இந்த இன்பத்தையும் அனுபவிக்க மாட்டான். ஏன்னா இந்த இன்பத்தை ஒரு பொருட்டாக கொள்ள